வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வழங்கிய ராமாயணம் அத்தியாயம் 20, சத்தியம் தவறாதீர். சபையில் காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு பட்டாபிஷேக மகோற்சவத்துக்காக செய்ய வேண்டியதை பற்றியெல்லாம் பூர்த்தியாக உத்தரவிட்டு, ஒரு கவலையும் இனி இல்லை என்று சந்தோஷமடைந்த தசரதன் தன் காதல் மனைவி கைகேயி தேவியினுடைய அந்தப்புரத்தை நோக்கிச் சென்றான். அரசியல் காரியங்களில் கிரமப்படி கேட்க வேண்டியவர்களையெல்லாம் கேட்டு சம்மதம் பெற்று பட்டாபிஷேக தீர்மானம் முடிந்துவிட்டது. ஒரு பெரிய பாரம் தீர்ந்து கவலையற்ற ஓய்வு ஏற்பட்டது. இயற்கை பசு தர்மம் தலையெடுத்தது. உடனே போய் தன் அழகிய காதல் மனைவியோடு விஷயங்களை சொல்லி சல்லாப சுகமடையலாம். பொழுது விடிந்ததும் உற்சவம். அதுவரையில் ஆசை தீர போகத்தில் மூழ்கலாம் என்ற எண்ணத்தோடு வெள்ளை மனத்து தசரதன் அந்தப்புரத்தில் புகுந்தான். எப்போதுமே இளைய மனைவியின் அரண்மனை விசேஷமான அழகு வாய்ந்தது. ரமணீயமான தோட்டமும் வாவிகளும், மேலே பறக்கும் பறவைகளும், நீரில் விளையாடும் பறவைகளும், சித்திரத்தோகை விரித்து ஆடும் மயில்களும், மரங்களிலெல்லாம் விதம் விதமான புஷ்பங்கள் மலர்ந்து பிரகாசிக்கும் காட்சியுமாக அந்தப்புரம் எப்போதையும் விட அதிக அழகு பெற்று விளங்குவதாக எண்ணினான் தசரதன். ஆகாயத்தில் ராகு கிரகம் விழுங்க காத்து கொண்டிருக்கிற நாளில் அதை அறியாத சந்திரன் பயமின்றி பூரண கலையுடன் உதயமாவது போல் முகத்தில் மகிழ்ச்சி ஜொலிக்க தசரதன் கைகேயியின் அழகிய இல்லத்தில் பிரவேசித்தான். அங்கே என்ன காத்திருக்கிறது என்று அறியவில்லை. அரண்மனையில் வாசனை திரவியங்கள், பான விசேஷங்கள் எல்லாம் வழக்கம் போல அந்தந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அவனுடைய பிரகிருதி வேகம் அதிகரித்தது. ஆசனங்களையெல்லாம் பார்த்தான். அவனுடைய காதலியை காணவில்லை. இன்பத்துக்கென்றே தனியாக அமையப்பெற்ற மனைவியாவாள் கைகேயி. அவள் ராஜ விவகார விஷயங்கள் எதிலும் தலையிடுவதில்லை. அவளுடைய அந்தப்புரம் நுழைந்ததுமே அரசனுக்கு உள்ள முழுவதும் காதல் வேகம் பொங்கும். எப்போதும் அரசன் வரும் சமயம் அவள் காத்திருந்து எதிர்கொண்டு அணைத்துக் கொள்வாள். இன்று ஏன் அவள் காணப்படவில்லை? அரசன் கொஞ்சம் திகைத்தான். படுக்கைகள் ஆசனங்களையெல்லாம் மறுபடி உற்று பார்த்தான். விளையாட்டுக்காக ஒளிந்து கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணி மகிழ்ச்சியடைந்து திரும்ப திரும்ப கவனித்துப் பார்த்தான். என்றும் இப்படி இருந்ததில்லையே, என்ன காரணம் என்று யோசித்து அங்கிருந்த ஒரு காவல் பெண்ணை கேட்டான். அவள் கைகூப்பி, சுவாமி, தேவியார் மிகக் கோபம் கொண்டு உள்ளே போய்விட்டார்கள் என்றாள். அரசன் பயந்தான். உள்ளே சென்று ஊடலறைக்குள் நுழைந்தான். கொஞ்சமும் எதிர்பாராத விபரீத காட்சியை கண்டான். கைகேயி அரசனை கண்ணெடுத்து பார்க்கவில்லை. அப்பாவி அரசனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எவ்வாறு விளங்கும்? கல்மிஷம் என்பது கொஞ்சமும் அவன் உள்ளத்தில் இல்லை. கைகேயினுடைய உள்ளத்திலோ பாவம் நிறைந்து அடைத்துக் கொண்டிருந்தது. இவன் வயதோ அதிகம், அவளோ இன்னும் சிறு வயது. காதல் உணர்ச்சியோ அரசனுக்கு அதிக வேகத்தில் இருந்தது. இந்த நிலையில் அவனுக்கு ஒன்றும் விளங்காமல் பைத்தியக்காரனைப் போல் நடந்து கொண்டான். கீழே கிடந்த கைகேயிக்கு அருகில் இவனும் தரையில் உட்கார்ந்து அவள் தலையை மெதுவாக தூக்கி தன் மடியின் மேல் வைத்துக் கொண்டு தடவிக் கொடுத்தான். உனக்கு என்னவாயிற்று? உடம்பில் என்ன? எங்கேயாவது வலியா? உனக்கு சேவை செய்ய சிறந்த வைத்தியர்கள் இல்லையா? உடனே வரவழைக்கிறேன். எதுவாயிருந்தாலும் சரிப்படுத்தி விடுவார்கள். நீ பயப்பட வேண்டாம் என்றான். கைகேயி பெருமூச்சு விட்டாள். பேசவில்லை. உன்னை யாராவது அரண்மனையில் அவமதித்து பேசிவிட்டார்களா? யாராவது ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு சொல், கடுந்தண்டனை விதித்து விடுவேன். யாராவது உன்னை அலட்சியம் செய்து உனக்கு கோபம் உண்டாக்கினார்களா? அல்லது உனக்கு ஏதாவது வேண்டியதாயிருந்து என்னை அறியாமல் அதை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேனா? சொல். இவ்வாறெல்லாம் சாதாரணமாக பெரிய வீட்டு நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய குறைகளையெல்லாம் கேட்டு பார்த்தான். கைகேயியோ இதையெல்லாம் ஒன்றும் கவனிக்காமல் பிசாசு பிடித்தவள் போல் பேசாமல் கிடந்தாள். உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள். யாரை தண்டிக்க வேண்டும் தண்டிப்பேன். யாரை தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் உடனே கொலையாளியாக இருந்தாலும் விட்டுவிடுவேன். இப்படியெல்லாம் காம மோகத்தால் பீடிக்கப்பட்டு கெஞ்சி கேட்டுக்கொண்டான். எனக்குள்ள சர்வாதிகாரம் உனக்கு தெரியாதா? யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், எந்த தேசத்தில் யாரை என்ன செய்ய வேண்டும், சொல், அதை உடனே செய்து விடுவேன் என்றான் மறுபடியும். கைகேயி எழுந்து உட்கார்ந்தாள். அரசனுக்கு உடனே சந்தோஷமாய்விட்டது. கைகேயி பேச ஆரம்பித்தாள். என்னை யாரும் அலட்சியமாக பேசவில்லை, யாரும் நிந்திக்கவில்லை, அவமானப்படுத்தியதில்லை. அரசனே, உம்மால் ஆக வேண்டிய காரியம் இருக்கிறது, அதை நீர் செய்து தர வேண்டும். சம்மதம் தந்தால் சொல்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் தசரதனுக்கு மனம் பூரித்து விட்டது. எது வேண்டினும் அதை செய்யும் சக்தி எனக்கிருக்க இனி என்ன கவலை என்று தைரியமடைந்தான். முகம் மலர்ந்து, கைகேயி, உடனே சொல், உனக்கு என்ன வேண்டும், அதை செய்கிறேன். எதன் மேல் ஆணையிட்டு சொல்ல வேண்டும்? உனக்கு பிரியமானது எது? பெண்களுக்குள் நீதான் என் அன்பின் உச்சிக்கோடு.
ஆண்களுக்குள் ராமச்சந்திரனை விட எனக்கு வேறு யாரும் பிரியமில்லை. அந்த ராமன் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், நீ எது வேண்டுமென்கிறாயோ அதை செய்வேன், இது உறுதி என்றான். பாவம் முற்றிக்கொண்டு வந்தது. ராமன் மேல் ஆணை என்றதுமே கைகேயிக்கு தைரியம் பிறந்தது. அப்படியா? ஆனால் சரி, ராமன் மேல் ஆணையிட்டு சொல்வீர். நான் கேட்பதை மறுக்காமல் தருவதாக மறுபடியும் சபதம் செய்வீராக என்றாள்.
என் காதல் அரசி, அப்படியே இதோ சபதம் செய்கிறேன். என் அன்புக்குரிய ராமன் மேல் ஆணை, நான் அடைந்த சகல புண்ணியத்தின் மேலும் ஆணை. நீ என்ன விரும்புகிறாயோ அதை செய்வேன், இது சத்தியம் என்றான் அரசன்.
இந்த சந்தர்ப்பத்தில் கைகேயிக்கு தன் மகா பாப எண்ணத்தை கருதி ஓரளவு சந்தேகம் உண்டாயிற்று. ஒருவேளை மாட்டேன், இது மகாபாபம், ஆணையும் சபதமும் இத்தனை பெரிய பாபம் செய்யும்படி இடம் தரா என்று சொல்லிவிடுவானோ என்று பயம் ஏற்பட்டது. எழுந்து நின்று கைகள் கூப்பி நான்கு திசைகளும் பார்த்து உரத்த குரலில், ஓ தேவர்களே, என் புருஷன் செய்த சபதத்திற்கு நீங்கள் எல்லோரும் சாட்சியாவீர்கள். ஏ சூரிய சந்திராதி கிரகங்களே, நீங்களும் சாட்சி. ஏ பஞ்சபூதங்களே, நீங்களும் சாட்சி. சத்தியம் தவறாத என் புருஷன் செய்த சபதத்திற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சியாவீர்கள் என்று சொன்னாள். மகிழ்ச்சி மலர்ந்த முகத்தோடு தசரதன் கண்கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். காமமோகத்தால் அரசன் மதியிழந்து வலையில் சிக்கினான் என்று நிச்சயம் செய்து கொண்டாள். அதன்மேல் தைரியமாக ஆரம்பித்தாள். அரசனே, நினைவிருக்கிறதா, முன்னாளில் யுத்தபூமியில் காயப்பட்டு உயிரிழக்கும் தருவாயில் நீர் இருந்தபோது இருட்டில் ரதத்தை நானே மெல்லச் செலுத்தி அப்புறப்படுத்தி உம்முடைய உடலில் பாய்ந்திருந்த அம்புகளையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தினேன். மூர்ச்சை தெளிந்ததும் பகைவர்கள் என்னை கொன்றிருப்பார்கள். நீ எனக்கு உயிர் கொடுத்தாய், உனக்கு வேண்டிய வரங்கள் இரண்டு கேள் என்றீர். நான் இப்போது வேண்டாம், பிறகு வேண்டும்போது கேட்கிறேன். இப்போது நீர் உயிர் தப்பியதே எனக்கு பெருமகிழ்ச்சி என்று சொன்னேன் அல்லவா என்றாள்.
நன்றாக நினைவிருக்கிறது, இரண்டு வரங்களையும் கேள், இப்போதே தருகிறேன் என்றான் தசரதன்.
சபதம் செய்திருக்கிறீர், ராவன் மேல் ஆணையிட்டு சபதம் செய்திருக்கிறீர். தேவர்களும் பஞ்சபூதங்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். இதோ கேட்கிறேன், சத்தியத்தை காப்பாற்றுவீர். உம்முடைய முன்னோர்கள் வழியில் நின்று நல்ல கதியடைவீர். வாக்கு தவறாதீர். இப்போது அமைத்து வைத்திருக்கும் பட்டாபிஷேக சாம கிரியைகளைக் கொண்டு பரதனுக்கு பட்டம் கட்டுவீராக. உம்முடைய மகன் ராமனை 14 வருஷம் வனவாசம் செய்யும்படி உடனே தண்டகாரண்யம் அனுப்புவீர். செய்த பிரதிஜையை புறக்கணிக்காதீர். உம்முடைய குலத்தின் புகழையும் புண்ணியத்தையும் காப்பாற்றுவீர் என்றாள்.
நீங்கள் இதுவரை கேட்டது ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன். வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்.